அவருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாழாய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாழாய் இறை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே
பெயராலே
ஆமே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
ஆன்மாவோடும் இருப்பதாக
ஆண்டவருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே தர்மியான நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விளக்காக வார்த்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலாக நமக்கு முன் செல்கிறது. அந்த வார்த்தையின் வழியாக இறைவன் நாம் செல்ல வேண்டிய வழிகளை நமக்கு அவர் சிறப்பாய் காட்டி கொண்டிருக்கிறார். இதோ இந்த திருப்பலியிலே ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு அவர் வழியில் சென்று அவருக்கு மாற்றியளிக்க நமக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் இந்த திருப்பலியிலே நாம் கேட்டு மன்றாடி ஜபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் மறந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தினால் எங்களுக்கு அருளுகின்றீ. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் அன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து கை கொடுத்தனர். திருத்துதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாத்தை 1-2 மற்றும் 7-14 வரை. சகோதர சகோதரிகளே, 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால்தான் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆம், யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார். அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோருக்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம். ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில்தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன். அதாவது, யாக்கோப்பின் ஆள்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வந்த பின் அவர்களுக்கு அஞ்சி அவர்கள் உண்பதை விட்டுவிட்டார். மற்ற யூதர்களும் இந்த வெளிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர். இந்த வெளிவேடம் பர்னபாவை கூட கவர்ந்துவிட்டது. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததைக் கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம், நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே, அப்படியிருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே,
நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது.
அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள்.
ஹல்லேலூயா. Alleluia, 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 Alleluia.
கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோ.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 1-4 முடியும். இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அந்த வெளிச்சத்திலே நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். வார்த்தை நமக்கு விளக்காக இருக்கிறது. அந்த விளக்கு காட்டுகிற ஒளியில் நம்ம பயணிக்க வேண்டும். அதுக்கு தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம்முடைய தாய் திரு அவை ஒரு சில வாசகங்களை நமக்கு பகுத்து கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு வாசகத்தை கூட நம்ம ஆழ்ந்து தியானிக்க வேண்டும். வாசகம், அதுக்கு முன்மொழி, இது எல்லாமே ஏதோ ஒரு காரியத்தை தாய் திரு அவை நம்மோடு பேச நினைக்கிறது. அதை நம்ம உற்று பார்க்கிற போது ஆண்டவருடைய இந்த நற்செய்தியை நம்ம முதல்ல பார்க்குறோம். ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடும் அப்படின்னு திருத்தூதர்கள் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யோவான் சீடர்கள் வந்து ஜெபிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போது இயேசு ஏன் அது வரைக்கும் அவங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல? இயேசு ஜெபிச்சிக்கிட்டு இருந்தார். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், இயேசு ஜெபிக்க மலைக்கு போனார், தனிமையான இடத்துக்கு போனார், இரவெல்லாம் செலவிட்டார். இப்படி நிறைய இடத்துல இயேசு ஜெபித்தாருங்கிறதுக்கு எவிடென்ட் இருக்குது. ஆனால் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு பார்த்தா, இயேசு அது அவர்களிடமிருந்து வர வேண்டும் என்று காத்திருந்தார். அவங்களுக்கு அந்த ஜெபிக்கணுங்கிற ஆவல் வரணும் அப்படிங்கிற அந்த ஜெப ஆவல் வந்தால் மட்டும்தான் அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஜெபத்தில் நிலைத்திருப்பாங்க. ஆகவே தான் ஒருவேளை இயேசு சுவாமி பொறுமையாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க முடிகிறது. இப்போ இந்த நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், அவர் கற்றுக் கொடுங்கள்னு சொன்ன உடனே இந்த ஜெபந்தானே எனக்கு தெரியுமேன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த ஜெபத்திற்குள்ளே இருக்கிற ஆழமான அந்த புரிதலை ஆண்டவர் புரிந்து கொள்ளவும் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அவர் சொல்லிக் கொடுக்குறாரு, தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு உண்மை ஒளிந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அந்த நிலையே நாம் எப்போதுமே நமக்காக கேட்பது அல்ல. ஜெபம் அப்படின்னாலே தட் இஸ் அது வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கைக்காக, இன்னொருத்தருடைய நலனுக்காக நம்ம மன்றாடுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தினுடைய ஆற்றலை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் பல உண்மைகளை அது உள்ளே ஒழித்து வைத்திருக்கிறார். தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. அப்போ தந்தையினுடைய பெயர் போற்ற பெறட்டும், சொல்லிக் கொடுக்கறது யார், மகன். அப்போ இருவர் இடமாய் செயல்படுகிறவர் தூயாவி. அப்போ இவர்கள் இந்த மூவொரு தேவன் போற்ற பெறுவதாக முதல்ல கடவுளை புகழ்கிறது, கடவுளை புகழ்ந்து அடுத்தது அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று ஆவலோடு செயல்படுவது. இரண்டாவது காரியம் செயல்பாடு. மூன்றாவது காரியம், அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். உணவு அப்படின்னா அது உடல் சார்ந்த, ஆன்மா சார்ந்த ஒரு உணவு. அப்போது ஆண்டவர் இந்த உணவை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். வார்த்தை என்கிற மன்னாவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கிற பொழுது, எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். நாங்கள் மன்னிக்கிறோம். அப்போது அந்த ஒன்றிப்பினுடைய அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ நம்ம மன்னிக்க முடியாத இடத்துல பிரிவினை, அப்போ மன்னிக்கிற இடத்துல ஒற்றுமை, ஒன்றிப்பு. ஆகவே இந்த அடையாளங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். கடைசி வார்த்தை, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். அப்போ சோதனைக்கு உட்படுகிற போது நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள் விரும்பியதை செய்ய முடியாமல் நம்ம தீமையினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போ பிசாசு என்ன விரும்புதோ அதை நம்ம செய்வோம். பிசாசு அப்படி தான் நம்மளை ஏஜெண்டாக மாற்றிக்கொள்வான். அப்போ இந்த ஆண்டவருடைய ஏஜெண்டாக, ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல ஒரு அடையாளமாக நம்ம இருக்கணும்னா இந்த காரியங்களை நம்ம மனசில் வைத்து சிந்திக்கிறோம். இப்போது ரோமையர் 8:15 நற்செய்தியினுடைய முன் வாழ்த்தொழியாக வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அப்போ கடவுளினுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, தன்னுடைய எல்லா படைக்கப்பட்ட எல்லாரையும் பிள்ளைகளாக பாவிக்கிற ஒரு அங்கீகாரம். இயேசுசாமி நமக்கு வந்தவர், அவர் எங்கள் அப்பா, உங்கள் அப்பா இல்லை அப்படின்னு நம்மகிட்ட சொல்லலை. அவரை நீங்களும் அப்பா தந்தையன்னு கூப்பிடுங்க, அவரை அறிந்து வைத்திருக்கிறீங்க, என்னை கண்டவன் என் தந்தையை பார்த்திருக்கிறான் அப்படின்லாம் சொல்லி அவருடைய ஒன்றிப்பை அவர் என்ன செய்கிறார், நினைக்கிறார். என்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து, தந்தையிடமிருந்து தான் பெற்றுக்கொண்டு வந்த அதிகாரத்தை திருத்தூதர்களுக்கும் அங்கே 72 சீடர்களுக்கும் கொடுத்து அனுப்புகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது பதிலுரை பாடல் நமக்கு அதுக்கு ஒரு அடையாளம் காட்டுகிறது. என்ன காட்டுது? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அதற்காகத்தான் கடவுள் இதெல்லாம் இணைக்கிறார். அப்போ நற்செய்தினா என்ன? நற்செய்தி அறிவிக்கப்படுற இடத்துல என்ன நடக்கும்? அங்கே கண்டிப்பாக ஒரு ஒன்றிப்பு நடக்கும், அங்கே ஒரு ஒற்றுமை வருகிறது. ஆகவே இந்த முதல் வாசகத்துக்குள்ளே போகிற போது அந்த இடத்துல 14 பின் தீத்துவை கூட்டிக் கொண்டு பரணபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். அப்போது அவர்கள் இணைந்து ஒரு நற்செய்தி பணியை செய்கிற போது அங்கே உடல் ஒன்றிப்பு, மன ஒன்றிப்பு எல்லாம் இருக்கிறது. அங்கே எல்லாமே பணியினுடைய அந்த ஆழம் புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர் அழகாக சொல்கிறார், அங்கே நடந்த சம்பவங்களை சொல்கிறாரு. அதில் ஒரு அழுத்தமான செய்தியையும் கடைசியில் வைக்கிறார். கேபா எப்படி கொஞ்சம் பிறண்டு போனார். அப்போ பாருங்கள், கன்ஃபரண்டேஷன் அங்கே இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அப்போ எல்லாமே இணைந்தது தான் பணித்தளத்தினுடைய ஒரு அங்கம், ஒரு நிலை. அப்போது இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய காரியம், நாம் ஒரு குழுமம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். நற்செய்தி பணி என்பது முதல்ல ஒன்றிப்பு. நற்செய்தி பணி என்பது ஏதோ தனியாக நின்று கொண்டு நான் பைபிளை வைத்து கொண்டு பேசுவதல்ல, ஒன்றிப்பு. அப்போ நான் ஒரு திரு அவையில் இருக்கிறேன் அப்படின்னா, இந்த திரு அவையில் நான் எப்படி இணைந்திருக்கிறேன்? இன்றைக்கி நம்ம திரு அவை வந்து நிறைய அடையாளங்களை எல்லாம் கொடுக்குது. இன்றைக்கி நம்ம வழிபாடுகளில் வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுக்குறோம், அன்பியங்கள் நடத்துகிறோம், அன்பியங்கள் வழிநடத்தப்படுகிறது. இதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்திக்கிற பொழுது இதெல்லாம் ஒன்றிப்பின் அடையாளமாக மாறி இருக்குதா அப்படின்னு பார்க்குறோமோ, பல இடத்துல இது ஒன்றிப்பின் அடையாளமாக, ஒரு சில இடங்களில் இதையவே பிரிவினையின் அடையாளமாக மாறி இருக்கிறது. அன்பியங்கள், இது எங்கள் அன்பியம், நாங்கள் தான் எங்கள் அன்பியம், எங்களுடைய குழு இது, எங்களுடைய கம்யூனிட்டி இது என்று சொல்லி நாம் பிரிந்து கிடக்கிற ஒரு வேதனையை பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் வெறும் சமூகம் சார்ந்த அடையாளங்கள் அல்ல. சமூகத்திலையும் ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். ஒரு கம்யூனிட்டி இருக்குது, ஒரு கிராமம் அப்படின்னா அங்கே ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்க, ஒரு ஜாதியை சார்ந்த இனம் அங்கே உருவாகி ஒரு கிராமம் அமைந்திருக்கும். இதெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய பகுப்பாய்வு. இதனை வந்து நம்ம சரியாக தவறான நம்ம பார்க்க போல, அப்படித்தான் ஒரு கிராமங்கள் உருவானது. அவங்களுடைய சொந்தம் உறவு, அவங்களுடைய ஜாதி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு சமூகத்தில் அவங்க ஒரு கூட்டமாக வாழ்வாங்க. இதையும் நம்ம கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற இந்த குழும வாழ்வு என்பது வித்தியாசமானது. இப்போ நாமெல்லாம் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஒரு மனநிலையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் இருந்தாலும், நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு உள்ளே வரோம் அப்படின்னா இங்கே எந்த பாகுபாடும் இல்லை. ஏன்னா இந்த கம்யூனிட்டி இயேசு காண விரும்பிய ஒரு திருச்சபையினுடைய ஒரு குழுமம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு நலன், இன்றைக்கி பவுலடியார் சொல்கிறாரு, நான் புற இனத்தாருக்கு போதிக்க அழைக்கப்படுகிறேன். நீங்கள்லாம் போய் இஸ்ரேல் உங்கள் யூதர்களுக்கு போதிங்க, அதுதான் அவங்க முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். கான்ட்ராக்ட் பேசிக்கிறாங்க, அவங்க கை கொடுத்தாங்க, எங்களை கை கொடுத்து வரவேற்றாங்க, நட்பு ரீதியாக நாங்கள் கை கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போது அவர்கள் கருத்துக்களிலே அவர்களுடைய பயணம் வித்தியாசமாக இருந்தபோது கூட அவங்க ஆண்டவருடைய காரியத்தை செய்கிறோம்ங்கிற மனநிலையில் ஒன்றிப்போட இருந்தாங்க. இப்போ நாம் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் நம்ம மத்தியில் இருந்தாலும் நாம் ஒன்றித்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையில் மற்ற திருச்சபைகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிற அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கிற பாராட்டுகிற ஒரு செயல்பாடு ஒன்று இருக்கிறது. இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று சொல்லி ஒரு செயல்பாடு ஒன்று எல்லா மறை மாவட்டத்திலையும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க, எக்குமெனிக்கல் டயலாக்னு வைப்பாங்க, இன்டர் ரிலீஜியஸ் டயலாக்னு வைப்பாங்க. அதில் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களை நல்வாழ்க்கைக்கு பெருமைப்படுத்துவது, அவர்களுடைய நல்ல சிந்தனைகளை பாராட்டுவது, அதே போல் பல திருச்சபைகளை இணைத்து செயல்படுவது. இது திருச்சபை காட்டுகிற வழி. இது நானோ இல்லை வேறு யாரோ சொல்கிறதில்லை, திருச்சபை நமக்கு காட்டியிருக்கிற வழியின்படி தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், திருச்சபையினுடைய அடிப்படை புரிதல் எப்படி இருக்கிறது, எல்லாரும் இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது திருச்சபையுடைய புரிதல். ஒரு தாயினுடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். கடவுள் என்கிற அந்த நிலையிலே அவர் எல்லாரையும் பல்வேறு பணிகளுக்காக அவர் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்போ எல்லாருமே ஒரே இலக்கை நோக்கிய பயணத்தில் நம்ம இருக்கிற போது கண்டிப்பாக நீங்களோ நானோ வெற்றி அடைவதில்லை, கிறிஸ்து வெற்றி அடைகிறார். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நாம வெற்றி அடைவோம். அப்போ கிறிஸ்துவை வெற்றியடை, கடவுளை வெற்றியடை செய்கிறது தான் வேதம் சொல்கிறது. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பார்க்குறவங்க உங்கள் கடவுளை புகழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாமெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுகிற போது கண்டிப்பாக அங்கே தெய்வம் ஆட்சி அடைவார். ஆகவே இந்த அருமையான நேரத்தில் மூன்று விதமான அழைப்புக்குள்ளே நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். அதாவது ஒரு குழுமம் சார்ந்த, அதாவது நம்ம குழுமம்னு சொல்கிறது ஏதோ ஜாதிய குழுமம் அல்ல, ஏதோ ஸ்டேட்டஸ் லெவலில் பொருளாதாரத்தில் நாங்கள்லாம் ஒன்று அப்படி அல்ல, அந்த மாதிரி இல்லை. அல்லது நம்மளுடைய கலர் மாதிரி ஒயிட்டு கருப்பு பிளாக் அந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் கடந்த ஒரு நிலையில் ஒரு குழுமம், ஆண்டவரை மையமாக வச்சிருக்கிற குழுமம், அங்கே எந்த வேறுபாடுகளும் இல்லாத ஆண்டவரை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிற ஒரு குழுமம், நற்செய்தி அறிவிப்பு பணி வாழ்வை மையப்படுத்துகிற ஒரு குழுமம், அதுதான் நம்ம குழுமம் என்று சொல்கிறோம். இரண்டாவது ஆன்மீகம். இரண்டாவது விஷயம் எப்படின்னா அந்த பரலோத்து மந்திரத்தில் இன்றைக்கி இயேசுசாமி சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இப்படி பாயிண்டாக வச்சு பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் எல்லாரும் ஒன்றித்திருக்கு அழைக்கிற அந்த அழைப்பை நம்ம பார்க்குறோம். இரண்டாவது நம்முடைய தனி மனிதனுடைய ஆன்மீகம், ஒரு தனி நபருடைய ஆன்மீகம், அப்புறம் ஒரு குடும்பத்தினுடைய ஆன்மீகம். நம்ம தனி மனிதர் நம்ம ஆன்மீகத்தை வச்சு ஜெயிக்க முடியாது. அப்போ என்னுடைய ஆன்மீகம் என்னுடைய அயலாருக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறப்போ தான் அந்த ஆன்மீகம் அடையாளப்படுத்தப்படுகிறது, வெற்றியடைகிறது. எந்த ஒரு விதத்திலும் அடுத்தவர்களை பாதிக்காத, நல்ல விதத்தில் பாதிக்காத என்னுடைய ஆன்மீகம் வெற்று ஆன்மீகம். அதைத்தான் யாக்கோபு திருமுகத்தில் அழகாக சொல்கிறாரு, செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். இறைவார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி செயல்படுகிறவராய் மாறுங்க. நீங்கள் வெறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து ஏமாந்து போயிடாதீங்க. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். இந்த வார்த்தையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாறுங்க. அப்போ வார்த்தை சொல்லுகிற செய்தி என்ன, உங்களுடைய ஆன்மீகம் ஒன்றிப்பின் ஆன்மீகமாக மாறணும். அடுத்ததாக நம்ம பார்க்கிற பொழுது சீடத்துவ வாழ்வு. அப்போ மன்னிக்கிறது, பிறருடைய அந்த சோதனைக்கு உட்படாதபடி நம்ம போராடி ஜெயிக்கிறது, இதெல்லாம் எதனுடைய அடையாளம் அப்படின்னா சீடத்துவ வாழ்க்கையினுடைய அடையாளம். அன்புக்குரியவர்களே, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மையம்தான் இருக்குது, ஒரே ஒரு காரணி தான் நம்மளை எல்லாம் இணைக்கிறது. நம்ம கத்தோலிக்கராக இருந்தாலும் சரி, மற்ற ஆண்டவரை பறைசாற்றுகிற மற்ற எந்த தளத்தில் யாரை நின்னாலும் நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரே ஒரு புள்ளி இருக்குதுன்னா அது வேற ஒன்றும் இல்லை, கடவுளுடைய திருவுளம், காட்ஸ் வில். கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை செயல்படுத்துகிறார், அவருடைய மாட்சி விளங்க. அப்போ கடவுளுடைய அந்த மாட்சிக்காகத்தான், அவருடைய விருப்பத்திற்காகத்தான் நம்ம எல்லாருமே நிற்கிறோம். இந்த திரு அவையே அவருடைய விருப்பத்துக்கு தான் நிற்கிது, நம்மளுடைய விருப்பத்திற்கு இல்லை. ஆகவே நாம் எப்போதுமே இது என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம பேசுவதற்கு இல்லை, கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்னு நம்ம பார்த்து பேசுகிறது. இன்றைக்கி முதல் வாசகத்தில் பவுலடியார் வந்து கேபாவை சாடுறாரு, பேதுருவை வந்து கடினமாக பேசுகிறாரு, இதை நான் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. எதுக்கு, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ இவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அங்கே ஒன்றிப்பு இல்லை, அங்கே அடுத்தவர்களை மதிக்கிற ஒரு மனநிலை இல்லை. அப்போது என்ன செய்கிறாரு, இது திருச்சபையாக இருக்க முடியாது, அது உள்ளே இருந்த பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம அலசி ஆராயலை. ஆனால் இவர் எப்படி நடந்திருக்கணும், இவர் ஒரு திருச்சபையை வழி நடத்தக்கூடியவர், மற்றவர்களை அனுசரிக்கக்கூடியவராக இருந்திருக்கணும். அதனால் கேபாவை பவுலடியார் சாடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பிறையினத்தாருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்கிறேன். அப்போ நாம் எப்படி இருக்கணும், அப்போ ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக வாழ தெரியாதவர்கள் திருச்சபைக்கு முன்னிலையில் நின்று வழிநடத்த முடியாத நிலையில் இருப்பாங்க. ஆகவே தான் கடவுள் இன்றைக்கி நம்மளை எல்லாத்தையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அப்போ மூன்று விதமான வாழ்க்கை முறை. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம ஆன்மீகத்தை எப்படி கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா, ஒரு பாவம் இல்லாமல் வாழ்ந்துட்டு நம்ம செத்துட்டோம்னா மோட்சத்துக்கு போயிடுவோம், பாவம் இல்லாமல் ஓரமாக போய் பக்தியாக போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். இல்லை, நம்ம ஆலயத்துக்கு போவதே ஆண்டவர் அங்கே வெளிப்பாட்டை நமக்கு வைப்பார். நமக்கு வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு, அல்லது நம்முடைய திருப்பலி நேரத்தில் ஆண்டவருடைய அபிஷேக வெளிப்பாடு, ஏதோ ஒரு வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் பேசுவார். அப்போ நம்ம இதயத்தை திறந்து நம்மளுடைய உள்ளத்தை திறந்து அந்த திருப்பலியில் இருக்கிற பொழுது அந்த வெளிப்பாடு உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அந்த வெளிப்பாடு எதை நோக்கி இருக்கும்னா, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு செயலுக்கான ஒரு அழைப்பாக இருக்கும். நம்முடைய மத தெரசா, அன்னை தெரசா அவங்க திருப்பலி பார்க்கும் போதெல்லாம், ஜபிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ போ, நீ போய் அந்த வேலையை செய். அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த வெளிப்பாட்டை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மரியாள், அன்னை மரியாள் வந்து அந்த வெளிப்பாட்டை உணர்கிறாங்க. உணர்கிற போது இது வேறு ஒரு சக்தியிடமிருந்து கிடைக்கல, வேறு ஒரு தீமையினுடைய அடையாளமாக வரல, கடவுள் இந்த திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறாருங்கிறத உணர்ந்து கொண்டாங்க. உடனே அவங்க ஆமைன்னு சொல்கிறாங்க. கனவில் சூசேப்பர் வெளிப்படுத்தப்பட்டார், சூசேப்பருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ சூசேப்பர் கனவில் எப்படி புரிந்து கொண்டார், அப்போ அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் அந்த கனவின் நேரத்தில் அவருக்குள்ளே இருந்தது. அப்போ பாருங்கள், அப்போ அவங்க எல்லா காரியங்களும் ஒரு காரியத்தில் இணைக்கப்படுகிறது. எல்லாத்தையும் கடவுள் ஒன்று சேர்த்திருக்கிறார். எதுக்கு ஒன்று சேர்க்க போகிற, மனுமகனினுடைய வருகைக்காக. இப்போ மனுமகனினுடைய ஒரு வருகை முடிஞ்சிருச்சு, உடல் சார்ந்த ஒரு வருகை முடிஞ்சிருச்சு, இன்னொரு வருகை இருக்கிறது. அதுக்கு தான் நம்மெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் வந்து நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி நம்ம சண்டை போகிறதுக்கு இல்லை. திருத்தூதர்கள்லாம் ஒன்றா வந்து கை கொடுத்து அவங்க என்ன செய்தாங்க, தங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொண்டு செயல்பட்டாங்க. அதே போல் நாமும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்து அவரவருக்குரிய அழைப்பை உணர்ந்து, கடவுளுடைய விருப்பம் இன்னைக்கு நான் குருவாய் நிற்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம். நீங்கள் அங்கே ஒரு குடும்பத்தில் இருப்பீங்க, அங்கே நிற்கணுங்கிறது கடவுளுடைய விருப்பம். நீங்கள் அங்கிருந்து ஆண்டவருடைய பணியை செய்யணும், இங்கிருந்து நான் செய்யணும். அப்போ அவரவர் அழைக்கப்பட்ட விதமாக அந்த பணியை செய்யத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம யோசிக்கணும், மூன்று விதமான வாழ்வு முறைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்று விதமான காரியங்கள் பார்க்கிற பொழுது, ஆண்டவரோட ஒரு திருச்சபை சார்ந்த ஒரு குழுமமாக வாழ்வது, அதைத்தான் நான் விளக்கி சொல்லிட்டேன் முன்னாடியே. நாம் ஏதோ வேறு ஏதோ இணைப்பை ஏற்படுத்தி கொள்வது அல்ல. உதாரணத்திற்கு ஒரு ஜாதிய முறையை ஏற்படுத்தி கொண்டு நாம் இந்த சர்ச்சில் நம்ம தான் எல்லாம் நம்ம தான் கட்டி எழுப்பணும் அப்படி அல்ல. அதை உடைத்து திருச்சபை சார்ந்த, திருச்சபை விரும்புகிற ஒரு அடையாளத்தை உருவாக்குவது. ஒரு எளியவர் வருகிறார், நமக்கு நம்ம அறிவுக்கு ஏற்றவர் இல்லை, ஆனாலும் அவரை இணைத்து கொள்வது. ஏன்னா அவருடைய அறிவு அவ்வளோதான், என்னுடைய அறிவுக்கு இருந்தால் தான் நான் ஏற்றுக்கொள்வேன். இதெல்லாம் இன்டெலெக்சுவல்லாம் சேர்ந்து இருக்கிறது, படித்தவங்கள்லாம் ஒன்றாகிறது, பணக்காரன்லாம் ஒன்றா இருக்கிறது, அப்படி இல்லை. எல்லோரும் கலந்த ஒரு சமூகம், அதுதான் எக்லேசியல் கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். அப்போ திருச்சபையினுடைய ஒரு குழுமமாக நம்ம மாறி ஆண்டவருக்குரிய காரியத்தை செயல்படுத்த முயற்சி செய்வது. அடுத்ததாக, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய அன்பை உணர்வது. நம்ம செய்யக்கூடிய காரியம் இன்னும் அதிகமாக கடவுளோடு இணைந்து வருவது, ஜப வாழ்வு இன்னும் ஆண்டவரோடு இணைந்து வருவது. ஏன்னா அதுதான் எல்லாமே. அது இல்லாமல் நீங்கள் என்ன அன்பு வெளிப்படுத்தினாலும் அந்த அன்பு நிறைவுறாத அன்பு. ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்காக நிறைய பேர் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க, ஆனால் அவங்க கடவுளை சில நேரம் ஏற்றுக்கொள்கிறதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல, கடவுள் எந்த ஏதோ ஒரு தெய்வத்தையே கூட அவங்க விரும்புகிறதில்ல, ஏற்றுக்கொள்கிறதில்ல. சமூகம் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த தெய்வத்தினுடைய அந்த காரியம் மிஸ்ஸிங். அப்போ அது நிறைவுறாத ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம், லவ் ஆஃப் காட் எபவ் ஆல் அப்படின்னு. கடவுளுடைய அன்பு தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும். அடுத்ததாக, ஆண்டவருக்கு நம்ம பணிவிடை செய்கிறது. பணிவிடை, சர்வ் தி லார்ட் ஆஃப் லைஃப், அப்போஸ்டலிக்கலின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது வாழ்வின் தெய்வம் பாருங்கள், லார்ட் ஆஃப் லைஃப். அப்போ அவர் நமக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறார், அதனால தான் அவர் லார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம், வாழ்வின் தெய்வம்னு சொல்கிறோம். அப்போ அவர் எனக்கு வாழ்வு கொடுத்தாருன்னா நான் என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதன்படி ஓடுறது தான் சீடத்துவ வாழ்க்கை. ஆகவே தான் இந்த மூன்று காரியத்தையும் நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். 1534 என்கிற எண்ணிக்கையில் கத்தோலிக்க மறைக்கல்வியல், கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது, டூ அதர் சாக்ரமெண்ட்ஸ், மற்ற சாக்ரமெண்ட்னு சொல்லி ஒரு அருட்சாதனத்தை சொல்லுது. எது, ஹோலி ஆர்டர்ஸ் அண்ட் மேட்ரிமனி. நம்ம பார்க்குற குருத்துவம், இந்த மாதிரி குருத்துவம், திருமணம், இந்த இரண்டு அருட்சாதனத்தை அவங்க எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க பாருங்களேன். நமக்கு ஒன்று நான் இங்கிட்டு நிற்கணும், இல்லை நீங்கள் அங்கிட்டு நிற்கணும், நம்ம அப்படி கல்யாணத்தில் திருமணத்தில் அங்கே இணையணும், இல்லைன்னா குருத்துவத்தில் எங்கிட்ட நிற்கணும், ஏதோ ஒரு இடத்துல தான் நம்ம வந்து அந்த அந்த இது டார்கெட் ஆகுது. அப்போ அந்த இரண்டு அருட்சாதனங்களுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் டிரெக்டட் டுவர்ட்ஸ் த சல்வேஷன் ஆஃப் அதர்ஸ். இந்த இரண்டு ஆசீர்வாதமான அருட்சாதனங்களும் மற்றவர்களுடைய மீட்புக்கான ஒரு தலங்களாக அமைக்கப்படுகிறது. திருமணம் செய்து கொள்வது எனக்காக இல்லை, நாம் அந்த குடும்பத்தை கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருவதற்காக. ஒரு குருவானவர் தன்னை குருத்துவ அபிஷேகத்துக்கு உட்படுத்துகிறாருன்னா அவர் தன் பெருமைக்காக இல்லை, அவர் அடுத்தவருடைய அந்த விடுதலைக்காக, சல்வேஷன், மீட்புக்காக. பாருங்க, இஃப் தே கான்ட்ரிபியூட் ஆஸ் வெல் டு த பர்சனல் சல்வேஷன், இட் ஈஸ் த்ரூ சர்வீஸ் டு அதர்ஸ் தட் தே டூ ஸோ. அது ஒருவேளை அது அவருடைய விடுதலைக்கு உதவி செய்வதாக இருந்தால் கூட அது எப்படி நடக்கிறது, அடுத்தவர்கள், இட் ஈஸ் த்ரூ சர்வீஸ் டு அதர்ஸ் தே டூ ஸோ. அப்போ ஒரு கணவன் தன் மனைவிக்கு தன்னை இழப்பதன் வழியாக, மனைவி தன் கணவனுக்கு தன்னை இழப்பதன் வழியாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தன்னை இழப்பது, பிள்ளைகள் பெற்றோருக்காக இழப்பது, இதில் தான் அந்த நபரினுடைய தனிப்பட்ட மீட்பும் அடங்கி இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க, தே கன்ஃபர் அ பர்டிகுலர் மிஷன், தே கன்ஃபர் அ பர்டிகுலர் மிஷன், அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு திட்டம் வெளிப்படுகிறது இந்த சர்ச் அண்ட் சர்வ் டு பில்ட் அப் த பீப்புள் ஆஃப் காட். இதெல்லாம் வெளிப்படுவது எதற்காகனாக்க, இந்த மக்களை கட்டி எழுப்புவதற்காக. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த அருமையான நாளில் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஏதோ கடவுள் ஜெபத்தை சொல்லி கொடுத்துட்டார் நம்ம விட்டுடக்கூடாது. அந்த ஜெபம் என்பது இந்த திருச்சபையை கட்டி எழுப்ப, கடவுள் கொடுத்த திட்டத்தை கட்டி எழுப்ப, இதோ ஆண்டவர் அது உள்ளே எவ்வளோ விஷயத்தை வச்சிருக்கிறாரு. கடவுளுடைய மகிமை விளங்கும்படியாக, நம்மளுடைய உணவு கிடைக்கும்படியாக, அயலார் மன்னிக்கப்படும்படியாக, எத்தனையோ காரியங்களை இந்த பரலோத்து மந்திரம் விண்ணுலகில் இருக்கிற என்று ஜெபிக்கிற கர்த்தர் கற்பித்த ஜெபம், ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் நமக்கு ஆழமாக எடுத்து செல்கிறது. ஆகவே இந்த அருமையான வேளையில் இதையெல்லாம் செயல்படுத்துவது தான் கடவுளுடைய விருப்பம். அந்த செயல்படுத்துதல் என்பது எப்படி என் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத நம்ம சிந்தித்து யோசித்து செயல்படணும். ஆகவே எதுவுமே செய்யாமல் நான் வெறும் ஆன்மீகவாதியாக இருப்பேன், கடவுளை கும்பிடுவேன், நான் தூங்குவேன், சாப்பிடுவேன் அப்படின்னா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எதையாவது நீ செய்கிறாயா, நான் எங்கேயோ இருந்துக்கிட்டு நான் கடவுள்னு என்னை சொல்லலையே, இறங்கி வந்து உனக்காக நான் செயல்பட்ட கடவுள், நீயும் இறங்கி போய் செயல்படு, உனக்கு கொடுத்திருக்கிற அருள் கொடையை பயன்படுத்து. இதைத்தான் திருத்தூதர்கள் உணர்ந்தாங்க, செயல்பட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இதை நீங்களும் நானும் கண்டுபிடிச்சி ஜெயிச்சிட்டோன்னா கடவுள் நம்மில் மாற்றி அடைகிற பொழுது கண்டிப்பாக அவர் முன்னாடி நாம் போய் நிற்கிற போது நம்மை மாற்றிப்படுத்துவார். இந்த மாட்சியை பெற்றுக்கொள்ள நாமும் இறை திட்டம் அறிந்து செயல்படுவோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென்.